அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியில் இருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை. தொடரும் செய்தி அரங்கில், குடியேறிகள் ஐரோப்பாவில் தஞ்சமடைவதை அனுமதிப்பதற்காக ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் தங்களின் எல்லைகளை திறந்து விட்டுள்ளது குறித்த செய்தி. இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 1990ஆம் ஆண்டில் 158 பேர் காணாமல் போனதன் 25ஆம் ஆண்டு நினைவு தினம் குறித்த தகவல்கள்.
மரணிக்கிற இயற்கை மரணம் வேற, ஒருவனை கொண்டு போய் உயிரோட கொண்டு போய் இல்லை தாக்கி கொண்டு காணல காணல நாங்கள் பிடிக்கிறேன்னு சொல்றது ஆக கொடுமையிலும் கொடுமை.
எங்களுக்கு வந்து கம்பன்சேஷனும் வேணாம், எங்களுக்கு வந்து அவங்கள தண்டிக்கவும் வேணாம்.
இந்தியாவில் முன்னாள் இராணுவத்தினருக்கு பதவியின் அடிப்படையில் ஒரே மாதிரியான ஓய்வூதியம் வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்திகள்.
Prime Minister Sri Modi has fulfilled his commitment and approved ORO.
பிபிசி தமிழோசை குறித்த உங்களது கருத்துக்களை சுமந்து வரும் நேயர் நேரம் உள்ளிட்ட செய்திகள் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் விமானப்படையினர் யேமனில் ஹூத்தி கிளர்ச்சி குழுவின் நிலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். யேமனின் கிழக்கு மாகாணமான மாரிபில் கொல்லப்பட்ட தமது சிப்பாய்கள் 45 பேரின் நினைவாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துக்கம் அனுஷ்டிக்கும் வகையில் இந்த தாக்குதலையும் நடத்தியிருக்கிறது. சவுதி தலைமையிலான கூட்டுப்படையின் அங்கமாக இந்த சிப்பாய்கள் அங்கு அனுப்பப்பட்டிருந்தனர். அங்கு நடந்திருக்கின்ற தாக்குதலில் சவுதி சிப்பாய்கள் 10 பேரும் கொல்லப்பட்டுள்ளனர். ஆயுத கிடங்கு ஒன்றின் மீது ராக்கெட் குண்டு விழுந்து வெடித்ததில் இவர்கள் கொல்லப்பட்டதாக UAE கூறுகின்றது. ஆனால் கூட்டுப்படையின் குற்றங்களுக்கு பழிவாங்கும் நோக்குடனேயே அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கிளர்ச்சியாளர்கள் சொல்லுகின்றனர்.
சிரியாவின் வடக்கு பகுதியில் இஸ்லாமிய அரசு என்று கூறிக்கொள்ளும் தீவிரவாதிகளுக்கும் ஏனைய கிளர்ச்சி குழுக்களுக்கும் இடையே கடும் சண்டை நடைபெற்று வருகிறது. இருதரப்பிலும் சேர்ந்து குறைந்தது 47 பேர் கொல்லப்பட்டதாக பிரிட்டனிலிருந்து செயற்படும் சிரிய மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. வேறு கிளர்ச்சி குழுக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள மரியா நகரை கைப்பற்றும் நோக்கில் IS குழு இந்த சண்டையில் ஈடுபட்டிருக்கிறது. சிரியாவின் தென்பகுதி நகரான ஸ்வெய்டாவில் அரசாங்கத்தை விமர்சித்து வந்த உள்ளூர் மதகுரு ஒருவர் கொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ட்ரூஸ் என்ற சிறுபான்மை சமூகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் போதலாக உருவெடுத்த போது 6 சிரிய பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
மாலத்தீவுகளில் சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் அதிபருக்காக பணியாற்றுகின்ற வழக்கறிஞர் ஒருவர் கத்திக்குத்துக்குள்ளாகியிருக்கிறார். பிரபலமான சட்ட நிபுணர் குழு ஒன்று அங்கு வர இருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அடையாளம் தெரியாதவர்களால் கழுத்தில் குத்தப்பட்டிருக்கின்ற மௌஃபூஸ் சயீத் ஆபத்தான நிலையில் இப்போது இல்லை என்று கூறப்படுகிறது. பிரிட்டனைச் சேர்ந்த மனிதுரிமை வழக்கறிஞர் அமல் கோனி உள்ளடங்கிய குழுவினர் தலைநகர் மாலைக்கு அடுத்த வாரம் சென்று முன்னாள் அதிபர் முகமது நஷீதை சந்திக்க இருந்தனர். முகமது நஷீத் பதவியில் இருந்தபோது நீதிபதி ஒருவரை தடுத்து வைக்க உத்தரவிட்டதாக 13 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது.
ஆப்கானிஸ்தானின் வடமாகாணமான பல்கில் துப்பாக்கிதாரிகள் 13 பேரை கொலை செய்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2 வாகனங்களை வழிமறைத்த தாக்குதல்காரர்கள் ஆண் பயணிகளை வரிசையாக நிற்க வைத்து சுட்டுக் கொன்றதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். கொலை செய்யப்பட்டவர்கள் அனைவரும் ஹசாரா என்ற சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்பது இதுவரை தெரியவில்லை. இந்த ஹசாரா சிறுபான்மையினர் ஷியா பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்பதால் தலிபான் இயக்கத்தினரால் இவர்கள் கடத்திச் செல்லப்படும் சம்பவங்கள் அடிக்கடி அங்கு நிகழ்கின்றன. கடந்த மாதம் இதே மாகாணத்தில் ஹசாரா இனத்தைச் சேர்ந்த 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர்.
அமெரிக்காவின் புலனாய்வுத் துறையில் வேலை பார்த்து ரகசிய தகவல்களை வெளியிட்ட குற்றத்திற்காக அந்நாட்டால் தேடப்பட்டு வருகின்ற எட்வர்ட் ஸ்னோடன், அவர் கடந்த 2 ஆண்டுகளாக தற்காலிக தஞ்ச அனுமதியுடன் வாழ்ந்து வருகின்ற ரஷ்யாவில் இணையம் மற்றும் மனிதுரிமைகள் மீது இருக்கின்ற கட்டுப்பாடுகளை விமர்சித்திருக்கிறார். நோர்வேயில் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற கருத்து சுதந்திரத்திற்கான விருதை ஏற்று வீடியோ இணைப்பு மூலம் பேசியிருக்கின்ற ஸ்னோடன் ரஷ்ய அரசாங்கம் இணையத்தை மேலும் மேலும் கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். எட்வர்ட் ஸ்னோடனை கைது செய்வதற்கான பிடியாணையை 2013ஆம் ஆண்டில் அமெரிக்கா பிறப்பித்தது.
ஸ்பெயின் நாட்டில் மிகப்பெரிய அளவில் கஞ்சா பயிர் விளைவித்த அந்த நாட்டு விளைவித்தவர்களை அந்த நாட்டு காவல்துறை கண்டுபிடித்திருக்கிறது. இதை பயிர் செய்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது சிறையில் இருக்கும் ஒரு நபரின் சார்பில் அவர்கள் இந்த வேலையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த நபர் சிறையிலிருந்து விடுமுறையில் வெளியில் வந்தபோது அல்பசிடே என்ற பகுதியில் ஒரு இடத்தை வாங்கியதாகவும் இந்த 6 பேரை வைத்து சுமார் 75,000 கஞ்சா செடிகளை வளர்த்ததாகவும் கூறப்படுகின்றது.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
தொடரும் இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் ஒரு சர்வதேச செய்தி. சிரியா போன்ற மோதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளிலிருந்து தப்பி வரும் குடியேறிகள் ஐரோப்பாவில் தஞ்சமடைவதை அனுமதிப்பதற்காக ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் தங்களின் எல்லைகளை திறந்துவிட்டுள்ளன. இதனிடையே ஹங்கேரியிலிருந்து புறப்பட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் ஆஸ்திரியாவை இன்று சென்றடைந்தனர். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஹங்கேரியின் பேருந்துகள் குடியேறிகளை எல்லையில் இறக்கிவிட அவர்கள் ஆஸ்திரியாவுக்குள் நடந்து சென்றனர். ஆண்கள் பெண்கள் சிறார்கள் என்று ஆயிரக்கணக்கில் வந்து குவிந்துள்ளவர்கள் மிகவும் களைத்து போயிருந்தார்கள். நடக்க முடியாமல் சிரமப்பட்டார்கள். ஆனால் பலரின் முகங்களில் மகிழ்ச்சி தெரிந்தது.
இப்போது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளோம். இப்போது சுதந்திரத்தை உணர்கிறோம். ஹங்கேரியில் 5 நாட்களாக மிகவும் துயரமான நிலையில் இருந்தோம். இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம்.
இவர்களை ரயில்களில் ஏறவிடாமல் பல நாட்களாக தடுத்து வந்த ஹங்கேரி அரசாங்கம் குடியேறிகள் பலர் நேற்று வெள்ளியன்று எல்லை வரை நடந்தே செல்ல தொடங்கியதை தொடர்ந்து கட்டுப்பாடுகளை தளர்த்தியது. குடியேறிகளின் பாதுகாப்பு கருதியே பேருந்து உதவி வழங்கப்பட்டதாக கூறிய ஹங்கேரி அரசாங்கத்தின் பேச்சாளர் இனிமேல் அவர்கள் ஆஸ்திரியா செல்வதற்கு பேருந்தோ ரயில் வசதிகளோ வழங்கப்படாது என்று பிபிசியிடம் கூறினார்.
நாட்டின் மிகவும் முக்கியமான நெடுஞ்சாலை மற்றும் ரயில் பாதைகளின் ஊடாக அவர்கள் நடக்க தொடங்கியதால் நாட்டில் ஒரு நெருக்கடி நிலை உருவானது. அதனால்தான் அவர்கள் செல்ல விரும்பிய ஆஸ்திரிய எல்லைக்கு அவர்களை பேருந்தில் ஏற்றிச் சென்று விட்டோம்
என்றார் ஹங்கேரியின் வெளியுறவு அமைச்சர் பேட்டர் சிஜாட்டோ. கிட்டத்தட்ட 4,000 பேர் ஆஸ்திரியாவை வந்தடைந்திருக்கிறார்கள். 1,000 பேர் ஹங்கேரி தலைநகரிலிருந்து எல்லை நோக்கி நடக்க தொடங்கியுள்ளனர். எல்லையிலிருந்து சிறப்பு ரயில்கள் மூலம் அனைவரும் ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். ரயில் நிலையத்தில் வந்து இறங்கியவர்கள் ஆஸ்திரியாவுக்கு நன்றி சொன்னார்கள். அவர்கள் ஆஸ்திரியாவிலேயே தங்கியிருக்கப் போகிறார்களா அல்லது வடக்கே ஜெர்மனியை நோக்கி செல்லப் போகிறார்களா என்பதை அவர்களே முடிவு செய்ய முடியும் என்று ஆஸ்திரியா கூறியிருக்கிறது. இதனிடையே பின்லாந்து பிரதமர் ஜூஹா சிபிலா தனது வீட்டை குடியேறிகளுக்காக வழங்க முன்வந்திருக்கிறார். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு குடியேறிகள் அந்த நாட்டில் வந்து குவிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அங்குள்ள குடியேறிகளுக்கான முதல் கட்ட முகாம்களும் நிலைமையை சமாளிக்க முடியாமல்
திணறுகின்றன.
எங்களின் வீடு இப்போதைக்கு எங்களுக்கு தேவைப்படாது என்பதால் அதனை குடியேறிகள் தஞ்சமடைவதற்காக கொடுத்துவிட எனது குடும்பம் தீர்மானித்துள்ளது. என்னை போல பலரும் இப்படியான முடிவுகளை எடுத்துள்ளனர்.
பின்லாந்து பிரதமர் இப்போது அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் வசித்து வருகிறார். இதனிடையே அகதிகள் நெருக்கடி தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் என்ன வகையான நிலைப்பாட்டை எடுக்கிறது என்பதில்தான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீதான நம்பகத்தன்மை தங்கியிருக்கிறது என்று அதன் வெளியுறவு கொள்கைகளுக்கான தலைமை அதிகாரி கூறியிருக்கிறார். லக்சம்பர்க்கில் நடந்த ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தின் பின்னர் பேசிய ஃபெட்ரிகா மொகரினி, குடியேறிகளை பாதுகாக்கவும் மனித கடத்தல்களை தடுக்கவும் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்.
எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதே நேரம் இன்றைய பேச்சுவார்த்தை மிகவும் சிரமமாக இருந்தது என்பதை நான் ஒப்புக்கொண்டாக வேண்டும். எந்த ஒரு உறுப்பு நாடும் இந்த குடியேறிகள் நெருக்கடியில் அக்கறை கொள்ளவில்லை என்ற மாயை யாருக்கும் ஏற்பட தேவையில்லை. இன்னும் 3 மாதங்களில் வேறு உறுப்பு நாடுகளுக்கு இந்த நெருக்கடி ஏற்படலாம். 6 மாதங்களில் இன்னும் வேறு நாடுகளுக்கு இந்த நெருக்கடி ஏற்படலாம்
என்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கைகளுக்கான தலைமை அதிகாரி. குடியேறிகளை கோட்டா முறையில் உறுப்பு நாடுகள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஜெர்மனியின் யோசனையை ஐரோப்பிய ஆணையம் ஆதரிக்கின்றது. ஆனால் ஹங்கேரியுடன் செக் குடியரசு, போலந்து உள்ளிட்ட கிழக்கு உறுப்பு நாடுகள் பல அதனை எதிர்க்கின்றன.
செய்தியை அளித்தவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. அடுத்ததாக சில இலங்கை செய்திகள். இலங்கையில் 1990 செப்டம்பர் 5 கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அகதிகளாக தஞ்சம் புகுந்திருந்த 45,000 பேரில் 158 பேர் காணாமல் போயினர். 25 கடந்துவிட்ட நிலையிலும் அவர்களை தங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என காணாமல் போனவர்களின் உறவினர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் பிபிசியின் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
1990 கிழக்கு பல்கலைக்கழக அகதிகள் முகாமில் இடம்பெற்ற இராணுவ சுற்றிவளைப்பின் பின்னர் 150 மேற்பட்ட தமிழர்கள் காணாமல் போய் 25 வருடங்களாகியும் இதுவரை உண்மைநிலை கண்டறியப்படவில்லை என்று உறவினர்களினால் கவலை வெளியிடப்பட்டுள்ளது.
மரணிக்கிற இயற்கை மரணம் போற ஒருவனை கொண்டு போய் உயிரோட கொண்டு போய் இல்லை தாக்கி கொண்டு காணல நாங்கள் பிடிக்கிறேன்னு சொல்றது ஆக கொடுமையிலும் கொடுமாது. நீ நம்பிக்கை இல்லை இந்த 25 வருஷம் வராது ஆக்கள் இனி எங்க வர.
நடந்த விடயம் நடந்ததாக இருந்தாலும் அதற்குரிய நடைபெற்ற விடயம் என்ன என்பதை இந்த மக்கள் அனைவருக்கும் அறிவிக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு கடப்பாடாக உள்ளது.
இப்போ வந்திருக்க அரசாங்கம் நல்ல அரசாங்கம் என்று சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முதல்ல அந்த அரசாங்கத்தில் எந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லை இழந்துட்டு நாங்கள். ஆனால் இப்போ வந்திருக்க அரசாங்கத்தாலேயாவது எங்களை ஒரு முடிவு நல்ல முடிவுண்டு இருக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு முடிவு எங்களுக்கு தெரியணும்.
சம்பவத்தில் காணாமல் போனவர்களின் 25 இன்று உறவினர்களினாலும் மனித உரிமை ஆர்வலர்களினாலும் நினைவுகூரப்பட்டது. 1990 மட்டக்களப்பு மாவட்டத்தில் இராணுவ நடவடிக்கையொன்று மேற்கொள்ளப்பட்டது. அவ்வேளை வாழைச்சேனை செங்கலடி பிரதேசங்களைச் சேர்ந்த சுமார் 45,000 பேர் அகதிகளாக கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தஞ்சம் பெற்றிருந்தார்கள். 1990 இதே நாளில் அங்கு இடம்பெற்ற இராணுவ சுற்றிவளைப்பு தேடுதலை நினைவுபடுத்துகின்றார் செங்கலடியைச் சேர்ந்த 43 வெள்ளச்சாமி கோவிந்தராஜ்.
காலை 5 அளவிலே கிழக்கு பல்கலைக்கழக அகதி முகாமை சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது இராணுவத்தினரால். அதன் பிற்பாடு ஒலிபெருக்கி மூலம் எங்களுக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டது. பெண்கள் அனைவரும் வீராக செல்லுமாறும் ஆண்கள் அனைவரும் மைதானத்தில் அமருமாறுமாக எங்களுக்கு இராணுவத்தினரால் அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் முகமூடியின் முன்னால் நபர்களுக்கு முன்னால் 5 அளவில் இருக்கும் அவர்கள் ஒரு வேனில் தான் வந்து இறக்கப்பட்டார்கள். முகங்கள் மறைக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் அந்த சிக்கர்கள் நிறுத்தப்பட்டு எங்கள் அனைவரையும் ஒன்றம்பின் ஒன்றாக அவர்கள் முன்னால் செல்ல விட்டவர்கள். நான் முன்னாலும் எனக்கு பின்னால் மற்ற அண்ணரும் அதுக்கு பின்னால் என்ன மூத்த சகோதரமாக வந்து கொண்டிருந்தவர்கள். நாங்கள் இருவரும் வேறாக்கப்பட்ட பின்னர் அவரை மாத்திரம் முகமூடியினுடைய விளையாட்டுதலுக்கு உட்படுத்தப்பட்டு அவர் இராணுவத்தினர் பஸ்ஸிலே ஏற்றப்பட்டு செல்வதை நான் கண்ணால் கண்டேன். என்ன நடந்ததாண்டி இதுவரைக்கும் எங்களுக்கு இதுவரைக்கும் ஒன்றும் தெரியவில்லை.
இந்த சம்பவத்தில் 32 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டதாக அவர்களை பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சினால் தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் 24 விடுவிக்கப்பட்டு விட்டதாக அமைச்சின் செயலாளரால் அவ்வேளை கூறப்பட்டது. ஆனால் தான் அறிந்தவரை அப்படி எவரும் விடுவிக்கப்படவில்லை என்கின்றார் அகதிகள் முகாமை பராமரித்தவர்களில் ஒருவரும் பல்கலைக்கழக விரிவுரையாளருமான கலாநிதி டி ஜெயசிங்கம்.
கேம்ப்ல விடுவிக்கவில்லை, ஆனால் யார் முன்னிலையில் விடுவித்தார்கள் என்று இன்று வரை தெரியாது. அதனால் இந்த விடுவித்தம் என்று கூறுவது எனக்கு பொருத்தமாக தெரியவில்லை. அந்த 158 பேரும் போன உடனே எல்லோரும் என்னை சுற்றி நின்று அழுததும் புரண்டதும் மட்டும்தான் எனக்கு கண்ணில் இருக்கின்றது.
எங்களுக்கு வந்து கம்பன்சேஷனும் வேணாம், எங்களுக்கு வந்து அவங்கள தண்டிக்கவும் வேணாம். எங்களை ஆக்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லுங்க. அவங்க வந்து இறந்திருந்தால் நாங்கள் பாலை ஊற்றி போட்டு 10 அழுது போட்டு நாங்கள் ஏதாவது செய்வோம். ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் அவங்க இருக்காங்கன்ற ஒரு செய்தி வரையில் நாங்கள் எப்படி அதை வந்து மறுத்து போட்டு இல்லைன்னு சொல்ல முடியும் என்று எங்கள்கிட்ட கேட்பாங்க. ஏன்னால் அந்த காலத்தில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலும் எத்தனையோ 1,000 இராணுவ வீரர்கள் இருந்தவங்க, இவங்க ஒருத்தருக்குன்னு தெரியாமல் 158 பேருக்கும் எதுவும் நடந்திருக்கலாது. அட்லீஸ்ட் இப்போவாவது என்ன நடந்தது என்பதை, இப்போ எத்தனையோ உண்மைகள் வெளியில் வருகின்றன, இதுபோல் அந்த 158 பேர்களுக்கும் என்ன நடந்தது என்பதை தெளிவாக்கினால் அட்லீஸ்ட் அந்த 158 குடும்பங்களுக்காவது ஒரு சாந்தி வரும், எங்களுக்கும் ஒரு அமைதி வரும்
என்றும் குறிப்பிட்டார் கலாநிதி டி ஜெயசிங்கம். காணாமல் போனவர்களின் உறவுகளை பொறுத்தவரை சம்பவம் இடம்பெற்று வருடங்கள் பல கடந்துவிட்டாலும் உண்மை நிலை கண்டறியப்படும் வரை அதிலிருந்து விடுபட முடியாதவராகவே தொடர்ந்தும் காணப்படுவார்கள்.
செய்தி தொகுப்பை அளித்தவர் செய்தியாளர் உதயகுமார். இலங்கையின் இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டுமென யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து இயக்கம் ஒன்று 2 நாளாக நடந்து வருகிறது. மாணிக்க வாசகம் அளிக்கும் செய்தி தொகுப்பு.
இலங்கையின் இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனிதாபிமானத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பில் சர்வதேச விசாரணையொன்று நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து வேட்டையொன்று இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்றிருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த செயற்பாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலதரப்பட்டவர்களும், பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும், பொதுமக்களும் என பலரும் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பொது அமைப்புகள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், இலங்கை ஆசிரியர் சங்கம், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணையம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட பொது அமைப்புகள் இணைந்து உருவாக்கிய ஒரு செயற்குழு வந்திருக்கின்றது. சர்வதேச விசாரணை பொறிமுறைக்கான தமிழர் செயல்பாட்டு அமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த அமைப்பின் ஊடாகத்தான் இந்த கையெழுத்து சேகரிக்கின்ற செயல்பாடு ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்ட சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் மற்றும் மனித உரிமை சட்ட மீறல்கள் தொடர்பாக சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகத்தான் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது.
அமெரிக்கா இதுவிடத்தில் உள்ளக பொறிமுறை ஒன்றை ஆதரித்து தீர்மானம் ஒன்றையும் கொண்டு வருவதாக இருக்கின்றது. இந்த நிலைமையில் இத்தகைய போராட்டத்தின் மூலம் ஏதேனும் பலன் விளையும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்களா?
பூகோள நிலையின் அடிப்படையில் இலங்கை தீவில் இப்பொழுது தமக்கு சார்பாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த அரசை பாதுகாக்க வேண்டும் என்பதில் மேற்கு நாடுகள் கவனமாக இருக்கின்றன. அதனால் தங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய சிறப்புகளுடைய ஒப்புதலோடு இந்த விடயத்தை ஒரு உள்ளக பொறிமுறையாக மாற்றி ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்தை பாதுகாப்பது மட்டுமில்லாமல் இந்த போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட மஹிந்த அரசாங்கத்திலிருந்து போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களை அவர்கள் தப்பினாலும் கூட பரவாயில்லை, இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியை பாதுகாத்து விட வேண்டும் என்பது இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது. அதனை செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் ஒரு சர்வதேச பொறிமுறை ஒன்றுக்கான ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பது எங்களுடைய கருத்து.
ஐநா மனித உரிமைகள் பேரவையினால் நடத்தப்பட்டது உண்மையிலேயே ஒரு விசாரணை அல்ல என்றும் அவர் குறிப்பிடுகின்றார்.
ஐநாவின் விசாரணை என்பது நடைபெறவில்லை. உண்மையில் வந்து பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து அவர்கள் தகவல்களை திரட்டியிருக்கிறார்கள். அதிலிருந்து அந்த கிடைக்கின்ற தகவல்களின்படி வந்து குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதை அவர்கள் இனம் காணுகின்ற பட்சத்திலே வந்து அது தொடர்பாக ஒரு பாதிக்கப்பட்டவர்களையும் பாதிப்பை ஏற்படுத்தியவர்களையும் விசாரிப்பதற்கான பொறிமுறைகளை அவர்கள் உருவாக்க வேண்டும். அந்த பொறிமுறையானது உள்ளக பொறிமுறையாக இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து
என்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள்.
செய்தியை அளித்தவர் மாணிக்க வாசகம். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெற்றது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி பிற செய்திகளை பார்க்கலாம். இந்திய ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்கள் ஓய்வு பெற்ற காலகட்டத்தை மனதில் கொள்ளாமல் பதவியின் அடிப்படையில் ஒரே மாதிரியான ஓய்வூதியத்தை வழங்க வேண்டுமென முன்னாள் ராணுவ வீரர்கள் போராடி வந்த நிலையில் மத்திய அரசு இதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
இந்திய ராணுவத்தில் ஒரே பதவியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்கள் ஓய்வு பெற்ற காலத்தை மனதில் கொள்ளாமல் ஒரே மாதிரியான ஓய்வூதியத்தை வழங்க இந்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இதற்காக முன்னாள் ராணுவ வீரர்கள் நீண்டகாலமாக போராடி வந்த நிலையில் இதற்கான அறிவிப்பை இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் இன்று வெளியிட்டார். இந்த திட்டம் முன்தேதியிட்டு அமல்படுத்தப்படும் என்றும் நிலுவைத் தொகைகள் 4 தவணைகளில் வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்திருக்கிறது.
That to implement ORP, the estimated cost to the
ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டத்தை செயல்படுத்த 8,000 கோடி முதல் 10,000 கோடி ரூபாய் வரை தற்போது செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இது வருங்காலத்தில் மேலும் அதிகரிக்கும். இது மிகப்பெரிய செலவு பிடிக்கும் திட்டம் என்றாலும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை முன்னிட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த அரசு முடிவு செய்திருக்கிறது. ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் என்பது மிக சிக்கலான விஷயம். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பதவிகளில் ஓய்வு பெற்றவர்கள் குறித்து விரிவாக ஆராய வேண்டும். ஆகவே இதற்காக ஒரு நபர் ஆணையம் ஒன்று அமைக்கப்படுகிறது. இந்த ஆணையம் 6 மாதத்தில் தன் பரிந்துரையை அளிக்கும்.
2014 ஜூலை 1 தேதியிலிருந்து இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஓய்வூதியம் மறுசீரமைக்கப்படும் என்றும் மனோகர் பாரிக்கர் கூறினார். அதாவது ஏற்கனவே ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் புதிதாக ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் இடையிலான இடைவெளி 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சரி செய்யப்படும். ஆனால் இராணுவத்திலிருந்து தானாக முன்வந்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் பதவிக்காலம் முடியும் முன்பே இராணுவத்திலிருந்து விலகியவர்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தாது என அரசு தெரிவித்துள்ளது. நீண்டகாலமாக இதற்கு போராடி வந்த இராணுவ வீரர்கள் மத்திய அரசின் இந்த அறிவிப்பிற்கு மகிழ்ச்சி தெரிவித்திருந்தாலும் ஓய்வூதிய இடைவெளியை வருடத்திற்கு ஒருமுறை சரி செய்ய வேண்டுமென கோருகின்றனர்.
அதேபோல இந்த திட்டத்தில் இருக்கும் சிக்கல்கள் குறித்து ஆராய ஒரு நபர் சட்ட ஆணையத்தை அமைப்பதற்கு பதிலாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் 5 உறுப்பினர்களை கொண்ட குழுவை அமைத்து 1 மாதத்திற்குள் இந்த அறிக்கையை பெற வேண்டும் என கூறியிருக்கின்றனர். வருடந்தோறும் முன்னாள் போர் வீரர்களின் ஓய்வூதியத்திற்கென இந்திய அரசு 54,000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து வருகிறது.
செய்தியை அளித்தவர் பிரதீபன் புனிதசீலன். இந்தியாவில் ஜாதிய ஒடுக்குமுறையின் இன்றைய நிலவரம் குறித்த ஒருநாள் கருத்தரங்கம் இன்று சனிக்கிழமை லண்டனில் நடைபெற்றது. லண்டன் பல்கலைக்கழகத்தின் சோ ஆஸ் வளாகத்தில் உள்ள தெற்காசிய பிரிவின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் இந்தியாவிலிருந்தும் இங்கிலாந்திலிருந்தும் பல்வேறு தலித் மற்றும் பொருளாதார நிபுணர்களும் செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்தவர்களில் முதன்மையானவரும் சோ ஆஸ் உயர்கல்வி நிறுவனத்தின் சமூக மானுடவியல் துறை தலைவருமான பேராசிரியர் டேவிட் மோசிடம் இந்த மாநாடு நடத்தப்படும் நோக்கம் என்ன என்று கேட்டார்.
Well, it's true that for many people, caste is less present and less visible than ever, and many think that
ஆமாம், இந்தியர்கள் பலருக்கு ஜாதிய ஒடுக்குமுறை என்பது முன்பு இருந்ததை விட தற்போது குறைவாகவே தென்படுகிறது என்பதும் அதுவும் அது வெளிப்படையாக தெரியவில்லை என்பதும் உண்மைதான். பலர் ஜாதி என்பதே இன்றைய இந்தியாவில் ஒரு பொருட்டல்ல என்று கூட நினைக்கிறார்கள். அத்தோடு ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்டவர்களை வலிமைப்படுத்தக்கூடிய சட்டங்கள் பலவும் கூட இந்தியாவில் உண்டு. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு தலித் உரிமைகள் மீதான இந்திய சிவில் சமூக செயற்பாடுகள் குறித்து நான் ஆய்வு செய்ய துவங்கினேன். அப்போது பலரை நான் சந்தித்தேன். அவர்களில் பலர் இன்றும் இந்தியாவில் ஜாதியின் முக்கியத்துவம் தொடர்வதாகவும் அதன் அடிப்படையிலேயே சமூக உறவுகள் கட்டமைக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். அதன் விளைவாக சமூக வாய்ப்புகளில் ஏற்றத்தாழ்வுகள் நீடிக்கின்றன. வறுமை நீடிக்கிறது, வேலை வாய்ப்பின்மையும் தொடர்கிறது, கல்வி மேம்படாமை, அரச உதவிகளில் இருந்து சமூக விலக்கமும் தொடர்கிறது. இவை அனைத்துமே இந்தியாவில் இன்றளவும் நீடிக்கும் ஜாதிய ஒடுக்குமுறையின் விளைவு என்றே அவர்கள் கருதுகிறார்கள். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஐநா அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட அரச அதிகார நிறுவனங்கள் ஜாதி குறித்து பெரிய அளவில் கவனம் செலுத்துவதில்லை. வறுமை ஒழிப்புக்கான கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுக்கும் போது இவர்கள் வறுமைக்கும் ஜாதிய ஒடுக்குமுறைக்கும் இடையிலான தொடர்பு பற்றி பெரிய அளவில் கவனம் செலுத்த மறுக்கிறார்கள். அதே சமயம் பொருளாதார நிபுணர்கள் தற்போது ஜாதியின் முக்கியத்துவம் குறித்து பேச துவங்கியிருக்கிறார்கள். அதாவது, இந்தியர்களின் வாய்ப்புகளை நிர்ணயிப்பதில் ஜாதி என்பது முக்கிய பங்காற்றுவதாக இந்த பொருளாதார நிபுணர்கள் கூறுவதும் நான் சந்தித்த தலித் செயற்பாட்டாளர்கள் கூறுவதும் ஒத்துப்போகிறது. இந்தியாவில் ஜாதிய ஒடுக்குமுறை முடிவுக்கு வந்துவிட்டது என்று அறிவிக்க முடியாது என்று தற்போது பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள். அதுவும் இந்திய பொருளாதாரம் குறித்து விரிவாக ஆய்வு செய்த பொருளாதார வல்லுநர்கள் இதை சொல்லும்போது நாம் கவனத்தில் எடுத்து விவாதிக்க வேண்டியது அவசியம். அதை செய்வதே இந்த மாநாட்டின் நோக்கம்
என்ற பேராசிரியர் டேவிட் மோசிடம், வேறு சில பொருளாதார நிபுணர்களோ 1990களில் இந்திய பொருளாதாரம் திறந்துவிடப்பட்ட பிறகு இந்தியாவில் ஏற்பட்டு வரும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியானது பல மில்லியன் கணக்கானவர்களை ஏழ்மையிலிருந்தும் ஜாதிய ஒடுக்குமுறைகளிலிருந்தும் விடுவித்திருக்கிறது என்று கூறுகிறார்களே. திறந்துவிடப்பட்ட இந்திய பொருளாதாரம் இந்தியாவின் ஜாதிய ஒடுக்குமுறையை இல்லாமல் செய்வதில் எந்த பங்களிப்பையும் செய்யவில்லை என்கிறீர்களா என்று கேட்டபோது,
I think there's a distinction to be made between broad changes in the economy and the question of who is disadvantaged and left behind.
இதை பற்றி பேசும்போது நாம் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது, இந்திய பொருளாதாரத்தில் பரவலாக ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, இதில் யார் பலன் பெற்றார்கள், யாருக்கு பலன் போய் சேரவில்லை அல்லது விடுபட்டு போனார்கள் என்பதை நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். வேகமான பொருளாதார வளர்ச்சியில் ஏற்படும் சமத்துவமின்மை என்பது எப்படி இந்திய சமூகத்தில் கட்டமைக்கப்படுகிறது என்பதை நாம் கவனித்தாக வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று ஏழ்மையில் இருக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் ஏழைகளிலேயே கூட அதிக வறுமையில் உழல்பவர்களாக இருப்பவர்களும் பெரும்பான்மையானவர்கள் தலித்துகளும் ஆதிவாசிகளும் தான். எனவே இவர்களின் சமூக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுவதற்கான காரணிகள், தடைகள் என்ன என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். ஜாதிய ஒடுக்குமுறைகள் தொடர்ந்து நீடிப்பதற்கும் ஒருவரின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கட்டமைக்கப்படுவதற்கும் இடையிலான உறவு இருப்பதை நாம் பேச வேண்டும். அதை பற்றி விவாதிப்பதும் அதற்கான தீர்வுகளை அடையாளம் காண்பதுமே இந்த மாநாட்டின் நோக்கம்
என்றார் பேராசிரியர் டேவிட் மோஸ்.
சோஆஸ் உயர்கல்வி நிறுவனத்தின் சமூக மானுடவியல் துறை தலைவர் பேராசிரியர் டேவிட் மோஸிடம் பேசியவர் எல்.ஆர். ஜெகதீசன். அடுத்ததாக பிபிசி தமிழோசி குறித்த உங்களது கருத்துக்களை சுமந்து வரும் நேயர் நேரம் தொகுத்து வழங்குகிறார்கள் எல்.ஆர். ஜெகதீசன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே. இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடிதங்களோடு நம்முடன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள காத்திருக்கிறார் சங்கீதா ராஜன். என்ன சங்கீதா, கடிதங்களை படிக்கலாமே?
ஆம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் திரு சம்பந்தன் இலங்கை நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள மிக் தாசன் என்னும் நேயர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் திரு சம்பந்தன் அவர்களின் அரசியல் முதிர்ச்சிக்கு கிடைத்த வெற்றியும் புதிய அரசாங்கத்தின் நல்லெண்ணமும் மூவின மக்களின் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் மேலும் மேலும் கொண்டு செல்ல இதை ஒரு முதல் படிக்கலாகவே பார்க்கலாம் என்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் விஜயகரன் சோமசுந்தரம் என்னும் நேயர், நல்ல விஷயம்தான், இருந்தாலும் இதையெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் செய்த உதவிக்கு நன்றி கடன் செலுத்துவது போல தோன்றுகிறது என்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள நடராசா சங்கர் என்னும் நேயர், எதிர்க்கட்சி தலைவர் பதவி சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு கிடைத்திருப்பது சாதகமான விடயம்தான். ஆனால் அப்பதவியை சரியாக பயன்படுத்தி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அத்துடன் இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி தீர்வை 2016 பெற்றுத்தருவேன் என கூறிய வாக்குறுதியை வழக்கம் போல காற்றில் பறக்கவிடக்கூடாது. இனியாவது வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய முன்வர வேண்டும். எல்லாம் நன்றாகவே அமைய வாழ்த்துக்கள் என்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் ராசநாயகம் வசந்தகுமார் என்னும் நேயர், இலங்கை தமிழ் மக்களின் வாக்கு பலம்தான் ஜனநாயக மலர்ச்சிக்கு ஓர் மைல்கல். இதை பேரினவாதிகள் உணர்ந்து மனிதநேயத்தை விதைக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள ஷான் ஷான் என்னும் நேயர், மலையகம் உட்பட நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சம்பந்தன் அவரது சேவையை விஸ்தரிப்பது அவசியமாகிறது. தூர நோக்கில் தமிழர்களின் இருப்பு ஒற்றுமையில் இருக்கிறது. மனோகணேசன் அவர்கள் வடகிழக்குக்காக குரல் கொடுப்பதை காணலாம். இச்சிறந்த அரசியல் பண்பாட்டை வடகிழக்கு அரசியல்வாதிகளும் கை கொள்ள வாழ்த்துக்கள். அத்தோடு பெரும்பான்மை மக்களின் நியாயமான நலன்களுக்கு குரல் கொடுப்பதையும் உள்ளன்போடு நாகரிகமாக மனசுத்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார்.
சம்பந்தர் பிபிசி தமிழோசைக்கு அளித்த பேட்டியில் இந்தியாவை பார்த்து இலங்கை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தது தொடர்பில் கருத்து எழுதியிருக்கும் மிசோதரம் என்னும் நேயர், எப்படி ஊழல் செய்வது என்றா இலங்கை இந்தியாவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள சுகுமார் மாடசாமி என்னும் நேயர், யாரையும் பார்க்காமல் நாம வாழ வேண்டும் என்கிறார்.
இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் குறித்த சர்வதேச விசாரணை ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறது என்கிற துணியில் சம்பந்தர் நமக்கு அளித்திருந்த பேட்டி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் கந்தையா கலைநாதன் என்னும் நேயர், அப்படியானதொரு விசாரணை எப்பொழுது எங்கே நடைபெற்றது, எங்களுக்கு தெரியாமல். அப்படியானால் இவ்வளவு நாளும் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதற்காக கேட்டது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள மகா நடராசா என்னும் நேயர், சர்வதேச விசாரணை என்பது இலங்கையில்தான் நடத்தப்பட வேண்டும் என்பதில்லை, எங்கும் நடத்தலாம். கடந்த கால உதாரணங்கள் பல உண்டு. ஆதாரங்கள் மட்டுமே போதுமானவை விசாரணை நடத்த. சில ஆதாரங்கள் களத்தில் பெற வேண்டியுள்ளது. அதனால்தான் இலங்கையில் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்பது சம்பந்தர் சொல்வது சரியாக இருக்கலாம் என்கிறார். இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமானால் சர்வதேச விசாரணை தான் நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கூட்டணி கட்சிகளில் ஒன்றான பிளாட் தெரிவித்துள்ளது என்று செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள முல்லை மதி என்னும் நேயர், மக்கள் கருத்தை முன்னிறுத்தும் சித்தார்த்தன் அவர்களின் அணுகுமுறை நியாயமானது. ஈழத் தமிழர்களின் அரசியல் பிரதிநிதிகள் தற்போது சுயமாக முடிவுகளை எடுப்பதற்கு மாறாக மக்களின் கருத்துக்களை முன்னிறுத்தி அரசியல் செய்ய வேண்டும். சம்பந்தர் சுமந்திரன் ஆகிய இருவரும் எதேச்சாதிகாரமாக முடிவுகளை எடுப்பதால் தான் மக்களின் விமர்சனத்திற்கு அவர்கள் ஆளாகிறார்கள் என்கிறார்.
தங்கராஜா தவரூபன் என்னும் நமது நேயர் எழுதியிருக்கும் கடிதத்தில், இலங்கை தொடர்பிலான செய்திகளில் ஒவ்வொரு விஷயத்திலும் சகல தரப்பாருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து உண்மையினை மக்களிடம் சேர்ப்பதில் பிபிசி தமிழ் மக்களின் தேவையறிந்து செயற்படுவதை இட்டு மகிழ்வடைகின்றேன். உங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள். தமிழ் வானொலி ஊடக பரப்பில் பேட்டி எடுக்கும் முறைமைகளில் என்னை வெகுவாக கவர்ந்தது பிபிசி. உங்களின் குறுக்கு கேள்விகள் உண்மையினை வெளியில் எடுக்கின்றன என்று எழுதியிருக்கிறார். நன்றி தங்கராஜா தவரூபன் அவர்களே. இந்தியாவின் கர்நாடகத்தில் நன்கு அறியப்பட்ட பகுத்தறிவு சிந்தனையாளர்களில் ஒருவரான டாக்டர் மல்லேசப்பா கல்புருகி சுட்டு கொல்லப்பட்ட செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் சங்கீத் விஜயகுமார் என்னும் நேயர், இந்த செயல் மிகவும் கொடூரமானது. வன்முறையை அடக்கும் அதிகாரம் இந்தியாவில் இல்லை என்பதைத்தான் இந்த செயல் காட்டுகிறது என்று எழுதியிருக்கிறார். கென்யாவில் சில வீட்டு பணிப்பெண்கள் சவுதியில் தமது வீட்டு உரிமையாளர்களால் துன்புறுத்தல்களுக்கும் பாலியல் வல்லுறவுக்கும் உள்ளானதாக குற்றம் சாட்டியிருந்தது தொடர்பான செய்தி குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் சலீம் என்னும் நேயர், சவுதியில் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் மரண தண்டனை இருக்கிறது, இந்த குற்றம் செய்தவர்களுக்கும் அங்கே மரண தண்டனை கொடுக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள முகமது சமீம் என்னும் நேயர், இது மிகவும் வேதனையான விடயம்தான். இவ்வாறான பிரச்சனைகளுடன் மதத்தை தொடர்பு படுத்த வேண்டாம் என்கிறார்.
நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்க வருகிறோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.